அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அரையாண்டு தேர்வு 2022-2023 தமிழ் ஆண்டு 12 புலன்மொழி தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும் இத்தேர்வு ஆனா பகுதி ஆவண்ணா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 மணித்துளி தரப்படும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 மணித்துளி தரப்படும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 மணித்துளி தரப்படும். அதனைத் தொடர்ந்து ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 மணித்துளி தரப்படும். பின்னர் ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படும். ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 மணித்துளி தரப்படும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது.
ஓரின மக்கள் வழி வழியாக பின்பற்றி வரும் நடைமுறைகளை மரபு என்கிறோம். இம்மரபினுள் உணவு, உடை, கலைகள், பழக்க வழக்கங்கள் போன்றன அடங்குகின்றன. இம்மக்கள் தமது நிலங்களிலேயே நிலையாக வாழ்கின்ற போது தமது மரபுகளை இயல்பாக பேணி வருவர். ஆனால் நாடிழந்து வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் போது தமது அடையாளங்களை இழக்க நேரிடுகிறது. நீண்ட மரபு வழி பண்பாடுகளை கொண்ட தமிழர்கள் இனவழிப்பு போர் காரணமாக ஈழத்தை விட்டு ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா, அவுஸ்திரேலியா என பல நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்தனர். இவ்வாறு புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்கள் அங்கு தமக்கான வாழ்க்கையை அமைத்து கொண்டதோடு நின்றுவிடவில்லை. தமது மொழி, பண்பாட்டு அடையாளங்களை தலைமுறைகளுக்கு கடத்தும் பெரும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர். அத்துடன் தாம் வாழும் நாடுகளின் நடைமுறைகளுடன் இணைந்து வாழ்வதுடன் தமது தனித்தன்மைகளை அந்நாட்டினருக்கும் வெளிப்படுத்தினர். அம்முயற்சிகளின் தொடர்ச்சியாக பல்லின பண்பாட்டுக் கொள்கைகளையுடைய நாடுகளில் தமக்கான அங்கீகாரங்களை பெற்றுள்ளனர். கனடா அரசு தைத்திங்களை தமிழர்களின் மரபுரிமை திங்களாக அறிவித்துள்ளது. தைத்திங்கள் முதலாம் நாளிலிருந்து 31ஆம் நாள் வரை தமிழர் தமது மரபு வழி அடையாளங்களை எவ்விடத்திலும் பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்த முடியும். கலை நிகழ்வுகள், கண்காட்சிகள், மேடை பேச்சுகள், உணவு திருவிழா என பல வழிகளிலும் இவை வெளிப்படுத்தப்படுகின்றன. பொது நிகழ்ச்சிகளாகவும் பள்ளிகள், பல்கலைக்கழகங்களிலும் இவை நிகழ்த்தப்படுகின்றன. இதன் விளைவாக உலகின் மிகவும் தொன்மையான தமிழர் வரலாறு பண்பாடுகளை பிற இன மக்கள் தெரிந்து வியப்படைகின்றனர். தமிழ் இளையோர் தமது பண்பாட்டு பெருமைகளை உணர்ந்து அதன் வழி வாழ தலைப்படுகின்றனர்.
இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது.
ஓரின மக்கள் வழி வழியாக பின்பற்றி வரும் நடைமுறைகளை மரபு என்கிறோம். இம்மரபினுள் உணவு, உடை, கலைகள், பழக்க வழக்கங்கள் போன்றன அடங்குகின்றன. இம்மக்கள் தமது நிலங்களிலேயே நிலையாக வாழ்கின்ற போது தமது மரபுகளை இயல்பாக பேணி வருவர். ஆனால் நாடிழந்து வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் போது தமது அடையாளங்களை இழக்க நேரிடுகிறது. நீண்ட மரபு வழி பண்பாடுகளை கொண்ட தமிழர்கள் இனவழிப்பு போர் காரணமாக ஈழத்தை விட்டு ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா, அவுத்திரேலியா என பல நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்தனர். இவ்வாறு புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்கள் அங்கு தமக்கான வாழ்க்கையை அமைத்து கொண்டதோடு நின்றுவிடவில்லை. தமது மொழி, பண்பாட்டு அடையாளங்களை தலைமுறைகளுக்கு கடத்தும் பெரும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர். அத்துடன் தாம் வாழும் நாடுகளின் நடைமுறைகளுடன் இணைந்து வாழ்வதுடன் தமது தனித்தன்மைகளை அந்நாட்டினருக்கும் வெளிப்படுத்தினர். அம்முயற்சிகளின் தொடர்ச்சியாக பல்லின பண்பாட்டுக் கொள்கைகளையுடைய நாடுகளில் தமக்கான அங்கீகாரங்களை பெற்றுள்ளனர். கனடா அரசு தைத்திங்களை தமிழர்களின் மரபுரிமை திங்களாக அறிவித்துள்ளது. தைத்திங்கள் முதலாம் நாளிலிருந்து 31ஆம் நாள் வரை தமிழர் தமது மரபு வழி அடையாளங்களை எவ்விடத்திலும் பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்த முடியும். கலை நிகழ்வுகள், கண்காட்சிகள், மேடை பேச்சுகள், உணவு திருவிழா என பல வழிகளிலும் இவை வெளிப்படுத்தப்படுகின்றன. பொது நிகழ்ச்சிகளாகவும் பள்ளிகள், பல்கலைக்கழகங்களிலும் இவை நிகழ்த்தப்படுகின்றன. இதன் விளைவாக உலகின் மிகவும் தொன்மையான தமிழர் வரலாறு பண்பாடுகளை பிற இன மக்கள் தெரிந்து வியப்படைகின்றனர். தமிழ் இளையோர் தமது பண்பாட்டு பெருமைகளை உணர்ந்து அதன் வழி வாழத் தலைப்படுகின்றனர்.
நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது.
தமிழர்களின் மரபு வழி பண்பாட்டு அடையாளங்களுள் நிறைகுடம் வைத்தலும் ஒன்றாகும். வீடுகள், கோயில்கள், பள்ளிகள் என மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் நிறைகுடம் முதன்மை பெற்றிருக்கும். நிகழ்வுகளுக்கு மங்களத் தோற்றத்தினை அளித்து அவ்விடத்தை களைகட்டச் செய்யும் ஆற்றல் நிறைகுடத்திற்கு உண்டு. வருவோரை முன்னின்று வரவேற்கும் நிறைகுடம் தத்துவப் பொருளையும் உணர்த்தி நிற்கிறது. நிகழ்வு நடைபெறும் முன்றலில் மேசை ஒன்றினை தூய்மையான விரிப்பு விரித்து அதில் தலைவாழ இலையை வைப்பர். இலையின் அகன்ற பகுதி வலப்புறமாக இருக்க வேண்டும். வாழை இலையின் மேல் நெல் அல்லது அரிசியை பரப்புவர். செப்பினாலோ வெள்ளியினாலோ ஆன குடத்தில் தூய்மையான தண்ணீரை நிரப்பி அதனை நெல்லில் வைப்பர். குடத்தின் மேல் முடியுள்ள தேங்காயை வைத்து அதனைச் சுற்றி 5 மாவிலைகளைச் சொருகுவர். பரப்பப்படும் நெல் அல்லது அரிசி நிலத்தை குறிக்கிறது. நீர் நிரப்பப்பட்ட குடம் மாந்த உடலை குறிக்கிறது. குடத்தின் மேலிருக்கும் முடியுள்ள தேங்காய் தலையாக கருதப்படுகிறது. தேங்காயைச் சுற்றியுள்ள 5 மாவிலைகளும் ஐம்புலன்களை குறிக்கின்றன. மாந்த உடலாக உருவகிக்கப்படும் நிறைகுடமானது வாசலில் நின்று வரவேற்கும் மாந்த குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. நிறைகுடம் வைக்கும் வழக்கமானது பண்டை காலம் தொட்டே தமிழர்களிடையே நிலவி வருகிறது. நீரை போற்றி உழவுத் தொழிலுக்கு முதன்மையளித்து வாழ்ந்த நமது முன்னோர் தமது பிறப்பு முதல் இறப்பு வரையான அனைத்து நிகழ்வுகளிலும் நீரையும் அரிசியையும் பயன்படுத்துகின்றனர். அத்துடன் குத்துவிளக்கில் தீபமேற்றி ஒளியூட்டுகின்றனர்.
இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது.
தமிழர்களின் மரபு வழி பண்பாட்டு அடையாளங்களுள் நிறைகுடம் வைத்தலும் ஒன்றாகும். வீடுகள், கோயில்கள், பள்ளிகள் என மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் இடங்களில் நிறைகுடம் முதன்மை பெற்றிருக்கும். நிகழ்வுகளுக்கு மங்களத் தோற்றத்தினை அளித்து அவ்விடத்தை களைகட்டச் செய்யும் ஆற்றல் நிறைகுடத்திற்கு உண்டு. வருவோரை முன்னின்று வரவேற்கும் நிறைகுடம் தத்துவப் பொருளையும் உணர்த்தி நிற்கிறது. நிகழ்வு நடைபெறும் முன்றலில் மேசை ஒன்றினை தூய்மையான விரிப்பு விரித்து அதில் தலைவாழை இலையை வைப்பர். இலையின் அகன்ற பகுதி வலப்புறமாக இருக்க வேண்டும். வாழை இலையின் மேல் நெல் அல்லது அரிசியை பரப்புவர். செப்பினாலோ வெள்ளியினாலோ ஆன குடத்தில் தூய்மையான தண்ணீரை நிரப்பி அதனை நெல்லில் வைப்பர். குடத்தின் மேல் முடியுள்ள தேங்காயை வைத்து அதனைச் சுற்றி 5 மாவிலைகளை சொருகுவர். பரப்பப்படும் நெல் அல்லது அரிசி நிலத்தை குறிக்கிறது. நீர் நிரப்பப்பட்ட குடம் மாந்த உடலை குறிக்கிறது. குடத்தின் மேலிருக்கும் முடியுள்ள தேங்காய் தலையாக கருதப்படுகிறது. தேங்காயை சுற்றியுள்ள 5 மாவிலைகளும் ஐம்புலன்களை குறிக்கின்றன. மாந்த உடலாக உருவகிக்கப்படும் நிறைகுடமானது வாசலில் நின்று வரவேற்கும் மாந்த குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. நிறைகுடம் வைக்கும் வழக்கமானது பண்டை காலம் தொட்டே தமிழர்களிடையே நிலவி வருகிறது. நீரை போற்றி உழவுத் தொழிலுக்கு முதன்மையளித்து வாழ்ந்த நமது முன்னோர் தமது பிறப்பு முதல் இறப்பு வரையான அனைத்து நிகழ்வுகளிலும் நீரையும் அரிசியையும் பயன்படுத்துகின்றனர். அத்துடன் குத்துவிளக்கில் தீபமேற்றி ஒளியூட்டுகின்றனர்.
நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.